இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை சிந்திப்போம். ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். மத்தேயு 24:14 என்ன சுவிசேஷம் அது? போதும். என்ன சுவிசேஷம்? இன்னும் இதுவரைக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி முடியலையா, அல்லது சரியான சுவிசேஷம் தான் அறிவிக்கிறாங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நான் வர வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது நீங்கள் இஸ்ரவேலனுடைய எல்லா பட்டணங்களையும் சுற்றி முடியாதுங்கிறாரு. சரி, என்ன சுவிசேஷம்? நற்செய்தி. கரெக்ட், நற்செய்தி, ராஜ்யத்தினுடைய நற்செய்தி. நற்செய்தி சோத்திரம். அந்த நற்செய்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூலோகம் எங்கும் பிரசங்கிச்சுட்டு இருக்காங்க. சங்கீதம் 68:11-13 வரை. சங்கீதம் 68:11-13 வரை.
ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தரித்து ஓடினார்கள். வீட்டில் இருந்த சுத்தியானவர் கொள்ளை பொருளை பகிர்ந்தார். நீங்கள் அடித்தின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராசனங்கள் மூலமும் பசும்பொன் நிறமாகிய அதன் இரவுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள்.
போதும், ஆண்டவர் வசனம் கொடுத்தார், ஆனால் அதை பிரசித்த பண்ணுகிறவருடைய கூட்டம் மிகுதி. உலகம் எங்கும் அறிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் இங்கே வசனம் சொல்லுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ இன்னைக்கு உலகம் எங்கும் ஜனங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ முடிவு வந்திருக்கணுமே, முடிவே வரமாட்டேங்குதா? ஆனாலும் திரும்பவும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த வசனத்தில், அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய அரவணைப்பு, அல்லது பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் சகித்து, அதான் அடுப்புங்கிறது கொஞ்சம் சூடாக இருக்கும், அனலாக இருக்கும். அப்படி தேவனுடைய சமூகத்தில் இருந்து அது வீட்டில் இருக்கணும். வீட்டில் விட்டு வெளியே போனால் அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்படி வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் சபை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அப்படி ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்கார், அதை வந்து நிறைய பேர் பிரசித்தப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கி பூலோகம் எங்கும் போய் சேரலன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோமர் 10:18 உலகம் முழுவதும் ரேடியோவிலையும் டிவியிலையும் ஜனங்கள்லாம் அறிவிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வரமாட்டேங்குது, ஒரு முடிவில்லாத தொடர்கழுதியாகவே போயிட்டு இருக்குது. அப்ப என்ன சுவிசேஷம் ஆண்டவர் சொன்னாரு? மற்ற 24 இருக்குது. ஆண்டவர் வந்து ஒரு சுவிசேஷனுடைய நற்செய்தியை அறிவிச்சிருக்கார். ஆனால் அன்னைக்கு வந்து அதை அறிவிச்சிருந்தா இயேசு கிறிஸ்துவை மேலே அந்த நாளுக்கு மேலே ஊழியம் செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. அதனால அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை மறைமுகமாக அறிவித்தார். அதனுடைய நன்மை தீமைகளை மட்டும் வெளிப்படையாக சொல்லிட்டார். ஆனால் அந்த சுசேஷனுடைய பொருள் என்ன, கருப்பொருள் என்ன, அந்த சுசேஷனுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படிங்கிறத சொன்னார், ஆனால் மறைமுகமாக சொல்லிட்டார். மற்ற 24 6 வசனம்,
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது.
அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது. திருப்பி கொஞ்சம் காரியமெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அப்பொழுது முடிவு வருங்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷம் அறிவிச்சாரு, இயேசு கிறிஸ்து ஏதாவது நற்செய்தி அறிவிச்சிருக்கணும்ல, அது பேசும்போது சொல்றாரு நற்செய்தியை ஜனங்களுக்கு அறிவிச்சது. அவரே அறிவிச்சாரு சீசர்களுக்கும் இது அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தாரு. அதைத்தான் இன்னைக்கு நாம செய்யணும். இன்னைக்கு வரைக்கும் அது செஞ்சிருந்தா ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறி இருக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மனம் திரும்புகள்னா அது அது எங்க ஆதாம் காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்து மனம் திரும்புகள் மனம் திரும்புகள் தான் சொல்லிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து பண்ண சுவிசேஷம் என்ன, அதான் இப்ப கேள்வி. அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஓரளவுக்காவது போய் சேர்ந்துருக்கோம். ஏன்னா எல்லாரும் அதான் வசனம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்தருடைய கூட்டம் மிகுதி. எல்லாம் பைபிள் வசனத்தெல்லாம் சுவிசேஷமாக எடுத்து அறிவிச்சிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், அப்புறம் சீசர்களுக்கு என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி கட்டளையிட்டார் சொன்னார். அது எதையாவது சொன்னால் தானே சீசர்ல ஆக்க முடியும். ஒன்றுமே சொல்லாமல் எப்படி சீசர் ஆவாங்க, ஏன் வாங்க எல்லாத்தையும் நான் உங்களை சீசர் ஆக்கிறேன்னா வந்துடுவாங்களா? அது வந்து தூதர்கள் வந்து இல்லையா வாரத்தில் எங்கே இருக்குது அது, யோவானே ஆரம்பிச்சுட்டான். யோவான்ட்டு இயேசு கிறிஸ்து தான் ஞானஸ்தானம் எடுத்தார். யோவானே ஞானஸ்தான ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தார், அதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான். என்ன கருப்பொருள் என்ன, அது பரிசுத்தாவியினுடையது மனந்திரும்புகள், அது தீர்க்க தரிசியில் முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம வந்து வேதத்தை படிக்கல. அதான் பல்லவ ராஜ்யத்தை பற்றி உண்மையில நிறைய சொல்லிட்டு வர்றாரு. பல்லவ ராஜ்யம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு உண்மையாகவே சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அவர் அறிவித்த சுவிசேஷம் என்ன, இப்போ அவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்கல்ல, என்ன 1 கோடி ஒரு வார்த்தை 1 கோடி இல்லையா, அந்த கேள்வியில் இது யாராவது கேட்டிருந்தாங்கன்னா கிறிஸ்தவங்க யாருமே பதில் சொல்ல முடியாது. அது அது என்ன சுவிசேஷம் இல்லையே, அந்த இதில் நான் அந்த கேள்வி போது கேட்கும்போது தெளிவாக கேட்குறாங்க அவங்க கேள்வியெல்லாம். யோவான் சுவிசேஷத்தின்படி இந்த சுவிசேஷத்தின்படி இன்னார் என்ன கேள்வி கேட்டார் என்ன ஏதுன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தார், சீசர்களுக்கு என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யும்படி கட்டளையிட்டார், அதான் கேள்வி. நாம் எத்தனையோ தடவை பைபிள் படிச்சிருப்போம், எத்தனையோ தடவை இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில் கேட்டிருப்போம், அவர் என்ன பிரசங்கம் செய்ய சொல்லியிருந்தார். அப்போ திரும்பவும் சொல்கிறாரு, ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் சுவிசேஷம் பூலானம் எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்படின்னா 2000 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, முடிவே வரமாட்டேங்குது. உண்மைகளாக அது பல்லவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களும் உண்மைகளாக சொன்னார். ஆனால் சுவிசேஷம் அதான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். அப்படின்னா நற்செய்தி, இயேசு கிறிஸ்து பூமிக்கு கொடுத்த நற்செய்தி, ஜனங்களுக்கு கொடுத்த நற்செய்தி, சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பின நற்செய்தி, அதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா நற்செய்தி. என்ன வாசிப்போம் பார்ப்போம், உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பைபிள் தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆ உபதேசம் தான் சொல்லியிருக்காரு. இப்ப நான் கேக்குறது சுவிசேஷம் நற்செய்தி. அது வந்து மெய்ப்பொருளுக்கு சொன்னது யாருன்னா தேவதூதர்கள் சொன்னாங்க. நான் கேட்கறது இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு என்ன நற்செய்தி அறிவிச்சார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களுக்கு என்ன நற்செய்தியை அறிவிக்கும்படி கட்டளை கொடுத்தார். அதுதான் நம்ம செய்யணும் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிறவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்து என்ன நற்செய்தி அறிவிச்சார்னு தெரியாமையே அறிவிக்கிறாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கறதா? இப்ப நற்செய்தி கேட்டா தானே அவன் வந்து ஞானஸ்தானம் எடுப்பான். ஆமா, சீசன் ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு நற்செய்தி வந்தா தானே அவன் சீசன்
ஆவான்.
நற்செய்தியை பிரசங்கித்தார். மத்தேயு 3:1-2 பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அதான் கடைசியா சொல்லிட்ட மத்தேயு 4:17 இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கம் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது? இல்ல, அன்னைக்கு சொன்ன காலம் பார்த்தா பல்லவ ராஜ்யம் சமயமாக இருக்குதுன்னா 2000 வருஷம் தூரத்தில் இருக்குது. அதான் சமீபமாக இருக்குதுங்கிறாரு. மத்தேயு 10:5-6-7 பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்கிறாரு. அவரு சமயமா இருக்குன்னு போயிட்டாரு. சமயமா இருக்குன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்த அநேக ஜனங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இப்ப சமயமா இருக்கிறதுங்கிறது வேற, பரலோக ராஜ்யத்துக்குள்ள அறிவிக்கிற சுவிசேஷம் வேற. மார்க்கு 1:14-15
10:8-11 வரை.
இன்னைக்கெல்லாம் ஊழியத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்ப்பு வந்துருச்சுன்னா காலில் இருக்கிற தூசியை மட்டும் தட்டிட்டு வருவாங்க. ஆனால் என்ன பிரசங்கம் செய்ய சொன்னாருன்னு அதையே செய்ய மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறத அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரசங்கமான சொல்லியிருக்காரு. ஆனால் நாம் இருக்கிற நாட்கள் வந்து தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆனால் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான், வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. புறஜாதி சொன்னால் அது புரியாது. அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு உண்டான நற்செய்தி 24:12 வரை. தேவனுடைய ஜனங்களுக்குள்ள அக்கிரம் மிகுதியாவதனால அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பொறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனால் இன்னும் சுசேசமுடைய மைய பொருளை ஆண்டவர் நேரடியாக சொல்லலை. இது வந்து சுசேசம் அறிவிக்கப்பட்டதனுடைய பின்விளைவு. அந்த ராஜ்யத்தினுடைய சுசேசம் அறிவிக்கப்படுகிற சமயத்திலே அக்கிரம மிகுதி ஆகும், அதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும், அல்லது தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிற நாட்கள் வரைக்கும் உண்மையாக நிலைத்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவான ஒழிய மற்றபடி ரட்சிக்கப்பட மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மனந்திரும்பினா போது ரட்சிக்கப்பட்டுருவான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க அப்படி இல்லை, மனம் திரும்பணும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். சரி, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்னவா இருக்கும்? அது இயேசு கிறிஸ்தன் பிரசங்கம் பண்ணாரு. இப்போ சாமெல்லாம் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம எங்க இருக்கோம்னா பல்லவ ராஜ்யத்துல. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ நாம் வந்து ஒரு வசனம் சொல்லுது, அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிவிங்கள்னு சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம் எப்பங்கிறது அது பிரவேசிக்கிறது கரெக்டு. ஆமாம், இப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நம்ம இருக்கிற நாட்கள்ல நிறைவேறிட்டு இருக்குது. ஒரு இடத்துல சொல்லும் போது அத்திமரத்தினால் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் வாசல் இருக்கிறார் என்று அறியுங்கள். அப்ப ஆண்டவர் நம்ம இருக்கிற தலைமுறையில ஆண்டவர் வந்துட்டாரு, வாசப்படியில் நிற்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது, தேவன் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் அப்படின்னா ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை கண்ணாலே கண்டு அல்லது அதற்குள்ளே பிரவேசித்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார். என்ன நற்செய்தியா இருக்கும்? சரி, முதல்ல வந்து பார்ப்போம். அது அந்த நன்மை தீமைகளை கண்டுபிடிச்சாச்சுன்னா அது என்ன நற்செய்தின்னு கண்டுபிடிக்கலாம். மற்ற 24:1-8 வரை வாசிப்போம்.
போதும்,
இப்போ இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வசனமெல்லாம் சொல்லிட்டு உடனே முடிவு வராது, அப்புறம் கொஞ்சம் காரியமெல்லாம் சொல்லிட்டு அப்பொழுது முடிவு வருங்கிறாரு. அப்பொழுது எதுக்கு முடிவு வருன்னா, உலகத்துக்கு முடிவு மட்டும் அல்ல, உம்முடைய வருகைக்கும் முடிவு வரும், அதுக்கப்புறம் தேவாலயத்தினுடைய ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும் காலத்துக்கு முடிவு வரும். மூணு கேள்விகளை கேட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஒரே கேள்வி மட்டும்தான் சொன்னார். தேவாலயத்தை விட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள், காமிச்சிட்டாங்க. காமிச்சோடனே என்னாச்சு, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, பார்த்துட்டு இந்த தேவாலயத்தை இடிக்கும்படி கட்டளை கொடுத்துட்டார். கட்டளை கொடுத்தோடனே சீஷர்கள் இதை கேட்டுட்டு போகிறாங்க. கேட்டுட்டு போயிட்டு தேவாலயம் கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும் நாளுக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். மூணு கேள்வியில் சீஷர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரியம்தான் சொன்னார். சரி, அப்போ இதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதில், அந்த பதிலில் என்ன சுவிசேஷத்தினுடைய மையப்பொருள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் பதில் சொல்கிற இதில் என்ன பதில் சொல்கிறாரு, 4 வசனத்தில் வாசிப்போம். போதும், இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய மைய பொருளை சொல்லாம அந்த மைய பொருளை மறைமுகமாக வச்சிட்டார். ஆனால் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்க. எப்படி வஞ்சிப்பான், ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய காரியங்கள் உண்மையாக இருந்து அல்லது தேவனை தேடி தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற யாரானாலும் சரி, அவர்கள் எல்லாத்தையும் வஞ்சிக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையார்கள். அப்படின்னா முதல்ல ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு மனுஷனை மற்றவன் வஞ்சிப்பான், அதனால் நீங்கள் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது, எப்படி விழிப்பாக இருக்கிறது, கண்ணு தூங்காமல் அப்படியே கண்ணு முடிச்சுட்டே இருக்கலாமா, வஞ்சிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான், ஒருத்தனை வஞ்சிப்பான், கீழே வருது எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் பதில் ஆண்டவரே சொல்றாரு, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பதில் சொல்லிட்டு வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள் சொல்லிட்டு எப்படி வஞ்சிப்பாங்கிறது ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு உலகத்தில் அநேகர் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நம்ம இருக்கிற நாட்களில் உலகத்தினுடைய பல பகுதியில் ஒவ்வொரு நாட்டிலையும் நான் தான் கிறிஸ்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் உரிமை கொண்டாடக்கூடிய ஆளுக்கள் இருக்காங்க. இந்தியாவில் கிறிஸ்து, அமெரிக்காவில் கிறிஸ்து, ரஷ்யாவில் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெட்டில் பார்த்தோம்னா, கிரைஸ்ட் இன் அமெரிக்கா, கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் இன் சவுதி அரேபியா, கிரைஸ்ட் கிளைம் ஃபார் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் அதுக்கு வர்றாங்க. நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் அநேகர் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே கிறிஸ்து இல்லை. காரணம், கிறிஸ்து உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தார், அதுக்கப்புறம் போயிட்டார். அவருடைய ஆவியை எத்தனை பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுத்தாரு? முதல்ல அனுப்பும்போது 70 பேர்த்துக்கு கொடுத்து அனுப்புனார். அப்புறம் 12 பேர்த்துக்கு ஊழியத்துக்கு கட்டளை கொடுத்தாரு. அப்புறம் ஆவி எத்தனை பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுத்தாரு? 120 பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. 7 பேர் அவங்க பந்து விசாரிப்புக்காரங்க, ஆனால் ஆவியை பகிர்ந்து கொடுக்கறது 120 பேர்த்துக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய ஆவி எத்தனை பேர்த்துக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்குறாரு? இன்னைக்கு 120 பேர்த்துக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம இருக்கிற நாட்களில், கடைசி நாட்களில், ஏன்னா கிறிஸ்துன்னு சொல்லி அநேகருந்து அநேக ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துங்கிற ஆள் வந்து பூமியில் இல்லை, ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆவியினால் தேவனுடைய ஊழியத்தை செய்வாங்க. அப்படி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே ஊழியத்தை செய்கிற ஜனங்கள் உலகத்தில் பல பகுதியில் இருந்து ஊழியத்தை செய்வாங்க. அப்படி கிறிஸ்துவனுடைய ஆவி அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது தான் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அப்படி இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவனுடைய ஆவி எத்தனை பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட போகிறது? லட்சத்தி 44,000 பேர் கிறிஸ்து தலை, மற்ற எல்லாம் சரீர அவயவம். இந்த சரீர அவயவம் எல்லாத்துக்குமே ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய அபிஷேக ஆவியை பகிர்ந்தளிக்க போகிறார். ஆனால் இவங்கெல்லாம் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்களா? வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவசியம் இல்லை. கிறிஸ்துவனுடைய சரீரமாக இணைந்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு தலை தான் கிறிஸ்து, அவங்க சரீர அவயவம் தான். சரீர அவயம் என்றைக்குமே நான் தான் தலைன்னு சொல்லாது. ஆனால் அப்படி தலைன்னு சொல்லி ஏதாவது சரீர அவயம் சொல்லிச்சுன்னா அவன் அந்தி கிறிஸ்து. அப்படி கடைசி நாட்களிலே அநேகர் நான் தான் கிறிஸ்து அப்படின்னு வஞ்சிப்பாங்க. அதுக்கப்புறம் யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்தியையும் கேள்விப்படுகிறீர்கள். இன்னைக்கு யுத்தத்தினுடைய செய்தி நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்கு. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யம் எழும்பும். இப்போ பூமியில் பல இடங்களில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பி இருக்குது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பிட்டே இருக்குது. ஆனாலும் முடிவு உடனே வராது. எதுக்கு முடிவு உடனே வராது? உலகத்துக்கு முடிவு உடனே வராது, ஆண்டவருடைய வருகைக்கு முடிவு உடனே வராது. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போவதற்கும் முடிவு உடனே வராது. அப்போ எப்போ தான் வரும்? 9 வாசிப்போம். மற்ற 24:9-14 வரை இன்னைக்கு வந்து அநேகரை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம் இருக்குது, ஆனால் கிறிஸ்தவங்களுக்குள்ளே உபத்திரவம் இருக்குதா, கிறிஸ்தவங்களுக்கு வெளியே உபத்திரவம் இருக்குதா? ஆமாம், கிறிஸ்தவங்களுக்கு உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது. ஆனால் வெளியில் தான் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே வந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறபடியினால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், மற்ற கிறிஸ்தவர்களை அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படுவீர்கள். ஏன்னா இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால. அவ்வளவு கேட்கும்போதே மனசு கொந்தளிக்கும். அந்த எப்படி அன்னைக்கு மனம் திரும்புகள் சொல்லும்போது அன்னைக்கு எப்படி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவங்களை மனம் திரும்பணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், இதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அநேகர் எழும்பி அநேக ஊழியக்காரங்களை கொலை செய்வார்கள். ஆனால் அந்தி கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்படி நடக்கிற சமயத்தில் அக்கிரம மிகுதியாகி அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக இது வரைக்கும் சொல்லவே இல்லை. மற்ற 24:23-28 வரை, போதும். இங்கே வந்து கள்ளத்திற்கு தரிசி எழும்புறான், கள்ள கிறிஸ்துகளை எழும்புறாங்க, குறிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்படின்னா நிறைய கிறிஸ்தவங்க வஞ்சிக்கப்படுவார்கள், அற்புதங்கள் அடையாளங்களை நம்பி ஏமாந்து போவார்கள். இதைத்தான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாத எல்லாரும் இந்த அற்புத அடையாளங்களை கண்டு ஏமாந்து போவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக, அப்படின்னா பாருங்களேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதுக்கு உண்டான எல்லா வல்லமைகளோட அந்தி கிறிஸ்துகளும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் புறப்படுவாங்க. அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறாங்க, வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் புறப்படாதிருங்கள், அரை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். எங்கேயுமே இல்லை உலகத்தில் கிறிஸ்து, எங்கேயுமே இல்லை கிறிஸ்து, பல்லவத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய அவயவங்கள் தான் இங்கிருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. அதனால் வேதத்தை படிக்காமல் மனம் திரும்பாமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கிற எல்லா ஆட்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆமாம் சொல்கிறாரு, மனம் திரும்பினா தானே. ஆமாம் முடிவு புரியுது, அவர் இருக்கிறாரு, நம்ம இருக்கிறோமா அதுதான் கேள்வி. அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, ஆனால் நம்ம அவர் கூட இருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்குது, கிறிஸ்து இல்லை. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து முதல் டைம் வந்தார் அவ்வளோ, அதோட சரி. ரெண்டாவது அளவு கிறிஸ்துவனுடைய ஆவியைத்தான் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குறார். கிறிஸ்து ரெண்டாவது இடம் வந்து அதே மாதிரி ஊழியர் செய்ய வரமாட்டார். அதனால் கிறிஸ்துவனுடைய ஆவியுடையவர்களாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். அவங்க யாருமே நான் கிறிஸ்துவன் சொல்ல மாட்டாங்க, ஆனால் கிறிஸ்துவன் சொல்கிறவங்க அநேகம் பேர் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். என்ன மனம் திரும்பாதவங்க, நற்கிரியில் இல்லாதவங்க, வேதத்தை சிந்திக்காதவங்க அப்படின்னு நிறைய பேர் ஏமாந்து போடுவாங்க. அற்புத அடையாளங்களை தேடி ஓடுற ஜனம் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள். மற்ற 24:15 அப்படின்னா, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கும் போடும் பொழுது தப்பித்துக் கொள்வதற்குண்டான அநேக வழிமுறைகளை ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நாம் வாசித்தது எல்லாமே ஜனங்களை ஏமாத்துறவங்க அற்புத அடையாளங்களை செஞ்சு அநேகரை வஞ்சித்து இந்த மாதிரி இருக்கிற காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த இதிலிருந்து தப்பிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளையும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி நாட்களில், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாட்களிலே தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி தேடி வர ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனையாக சொல்கிற சில காரியம் மற்ற 24:15.
மேலும் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து காணும்போது
போதும். முதலாவது பாழாக்குற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். முதல் பாயிண்ட், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ வாசிக்காதவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ வாசிக்க தெரியாதவன் என்ன பண்ணலாம்? இப்போ அது கேள்வியாக வருதுமே. வாசிக்க தெரியாதவன் என்ன பண்ணலாம்? இப்போ வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் இருக்கு. சிலவனுக்கு சிந்திக்கவே தெரியல, சிலவங்களுக்கு வாசிக்கவும் தெரியல, படிக்கல. என்ன மாற்று வழி? என்ன கேட்கறதுக்கும் மனசு இல்லை, என்ன படிக்கலையில. சிந்திச்சா அறிவுபூர்வமாக கேட்டால் தான் நம்மளுக்கு புரியும். மனம் திரும்பி நற்கிரியலை செஞ்சால் போதும். முதலாவது மனம் திரும்பணும், நற்கிரியலை செய்யணும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஸ்தலத்திலே பாழாக்கு மறுவறுப்பு நிற்கும்போது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறவன் அதை சிந்திக்க கடவன். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். யூதேயன் சொன்னால் தேவனுடைய ஆசரிப்பு முறைகள், அதில் இருக்கிறவங்க நிழலாக இருக்கிற காரியத்திலிருந்து பொருளுக்கு மாறக்கடவர்கள். அது இயேசு கிறிஸ்து என்னங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் 17 வசனம், அப்படின்னா வீட்டின் மேல் இருக்கிறவன் சொன்னால் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் பரிசுத்தாவியினுடைய ஆலோசனையோடு தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்ற அநேகர் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் வீட்டிலேருந்து மேல் வீட்டிலேருந்து கீழே இறங்கினாவே முடிஞ்சு போச்சு. அவன் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறான். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படின்னா பரிசுத்தாவியை மறுதளிக்காமல் இருங்கள். பரிசுத்தாவி போதிக்கிற பாவம் நீதி நியாய தீர்ப்பை நிலைத்திருந்து அதிலே மனம் திரும்புங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவிகளை அவித்து போடாதிருங்கள். ஆனால் மேல் வீட்டில் இருக்கிறவன் முக்காவாசி பேர் கீழே இறங்கிட்டான். எதுக்கு? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடி தேடி ஓட. மேல் வீட்டில் இருந்தால் மேல் வீட்லேயே இருக்கணும், அதுக்கு மேலேயும் போகலாம். ஆனால் இறங்காமல் இருந்தால் கொஞ்சமாவது தப்பிச்சுக்கலாம். முதல்ல வாசிக்கிறவன் சிந்திக்கிறான், யூதேயாவில் இருக்கிற மலையில் கோடி போகிறான். ரெண்டாவது, வீட்டின் மேல் இருந்தானா அவன் எந்த காரணத்தை கொண்டும் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடாது. மூணாவது பாயிண்ட்டு, நாலாவது, இங்கே வயலில் இருக்கிற வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு வந்து மாட்டிக்குவான். நாலாவது பாயிண்ட் என்ன? அது வயலில் இருக்கிறவன் எப்படி வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு ஓடி வருவான்? ஊழியத்தில் இருக்கிறவன் என்னுடைய அருமை என்ன பெருமை என்னன்னு சபையில் வந்து சொல்றதுக்கு வருவான். அப்படி வந்தானா போச்சு அவன் கதை. ஊழியம் சேரமா ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு சபையில் போய் தன்னுடைய வஸ்திரத்தை போத்தக்கூடாது. இவருக்கு பொன்னாட போத்துறான்னு அவனுக்கு வந்து போத்துவானுக்கா? இவரும் சும்மா இருக்க மாட்டார். அற்புதம் அப்படி நடந்தது, அடையாளம் இப்படி நடந்தது, ஆண்டவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்ட்டு ஜனங்கக்கிட்ட மதிப்பையும் மரியாதையும் தேடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கக்கிட்ட போவான். அந்த மாதிரி வயலில் இருக்கிறவன் வயல்லேருந்து இப்படியே போயிட்டே இருக்கணும். அவன் திரும்பி வந்து தனக்கு மரியாதையை தேடினானா அவன் அவ்வளோதான். அப்போ முன்னேறி போகிறதும் இடறி விழுகிறதும் அவன்கிட்ட தான் இருக்குது. மேல் வீட்டில் இருக்கிறதும் கீழே இறங்குறதும் அவன்கிட்ட தான் இருக்குது. வாசிக்கிறதும் சிந்திக்கிறதும் அவன்கிட்ட தான் இருக்குது. யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போகிறதும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் மலையெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னா இங்கேயே இருந்துக்கோ, எனக்கு வாசிக்க தெரியும் ஆனால் சிந்திக்க தெரியல அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் முடிவு வரப்போகுது. அப்புறம் 19 வசனம்,
பால் கொடுக்கிறவர்களும் செய்யும்,
போதும். எல்லாம் சொல்லுவாங்க இது எழுத்தின்படின்ட்டு, எழுத்தின்படி ஒரு நாள் வரும். ஆனால் இது ஆவிக்குரிய அர்த்தம். என்ன அர்த்தம்? இது கற்பகுதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு மையம். தன்னுடைய ஆத்மாவை மணந்திருப்பாம ஊர்ல இருக்கிற எல்லா ஆத்மாவையும் மணந்திருப்பதற்கு ஓடுறது. தன்னுடைய ஆத்மா விட்டுருவான், ஆனா ஊர்ல இருக்கிற ஆத்மாவெல்லாம் மணந்திருப்பணும்னு நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறது. அப்புறம் அவங்களுக்கு பால் கொடுக்கறது, அப்படின்னா அவங்களுக்கு உபதாசம் பண்றது. உபதாசம் கேட்டு கேட்டு இருக்கோம், கடைசியில் உபதாசம் தெரியலன்ட்டு அந்த பிள்ளைகள்லாம் ஓடி போயிரு. எல்கேஜி எத்தனை நாளைக்கு படிக்க முடியும்? ஒரு வருஷம் படிக்கலாம் எல்கேஜி. மீறி ஃபெயில் ஆச்சுன்னா எத்தனை நாள் படிக்கலாம்? ஒரு வருஷம். ஃபெயில் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம், அப்புறம்
அவ்வளோதான்.
எட்டாம் வகுப்பு மூணு வருஷம் படிச்சு, எட்டாம் வகுப்பு நாலு வருஷம் படிச்சேன்டா. ஸ்கூலில் டீச்சர் கூப்பிட்டு என்ன
பண்ணுவாங்க?
அவ்வளோதான். ஆ நடக்கும். அதனால எத்தனை நாளைக்கு உபதாசம் பண்ணுறது? பத்து வருஷமாக ஒரே உபதாசம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டு கேட்டு பார்ப்பான், பிடிச்சி போயிருக்கான், சபையை விட்டு ஓடி போயிடுவான். அவ்வளோதான். பாஸ்டரை விட நானே நல்லா பிரசங்கம் பண்ணுவேன்ட்டு. அதனால் தன்னுடைய ஆத்மாவை மணந்திருப்பாம அடுத்தவங்களுடைய ஆத்மாவுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவங்கள முன்னேற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறவங்களுக்கு ஐயோ. காரணம் என்னன்னா அந்த ஆத்மாக்கள் அவங்ககிட்ட இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். ஆத்மாக்கள் தேவனுடையது, ஜனங்களுடையது அல்ல. அதனால்தான் ராஜா வந்து ஜனத்தை எண்ணுனாவே தேவனுடைய ஆலயத்தில் காணிக்க செலுத்தணும். ஏன்னா ஜனங்கள் ராஜாவினுடைய சொத்து அல்ல, ஜனங்கள் தேவனுடைய சொத்து. ஆத்மாக்கள் தேவனுடைய ஆத்மாக்கள், ஜனங்களை அது பராமரிக்கிறதுக்கு விட்டுருக்காரு. பிள்ளைகள் தேவனுடைய சொத்து தான், ஆனால் தாய் தாப்பனுக்கு சொந்தம் கிடையாது. தாய் தாப்பனை எதுக்கு வச்சுருக்காருன்னா பராமரிக்கிறது, அவ்வளோதான். நல்ல வழியில் நடத்தினா ஆசீர்வாதம், கெட்ட வழியில் நடத்தினா அதுக்குண்டான தண்டனையை ஆண்டவர் கேட்பார். அதனால் எல்லா ஆத்மாக்களும் தேவனுடையது. அதனால் அடுத்தவனுக்காக கவலைப்பட்டு அடுத்தவனுக்காக உபதேசம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்படி பண்ணுனானா அவனுக்கு ஐயோ கஷ்டம். 20வது வசனம். போதும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாட்களிலே எந்த நாள் அறிவிக்கப்படுனா மாரி காலத்திலாவது ஓய்வு நாளையாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். மாரி காலம்னா என்ன? மாரி காலம் பின்மாரி மழை காலத்திலாவது ஓய்வு நாளையாவது. அப்படின்னா இந்த வசனத்தில் ஒரு காலத்தை ஆண்டவர் மூணு காலமாக சொல்கிறாரு. பின்மாரி மாலையுடைய காலமும் ஒன்று தான், ஓய்வு நாளும் ஒன்று தான், அதுக்கப்புறம் இன்னொரு காலம் இதில் மறைஞ்சிருக்குது. என்ன காலம்? முன்மாரி, அது முதலாம் நூற்றாண்டு. பின்மாரி காலம், ஓய்வு நாள், அதுக்கப்புறம் இன்னொரு காலம் இருக்குது. ஆ உண்டானது முதல் உபத்திரவ காலம். அப்படின்னா மகா கொடூரமான உபத்திரவம், ஆயிரம் ஆண்டாச்சு, கடைசியில் ஒரு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்குது. அதை விட ரொம்ப கடுமையான உபத்திரவ காலம். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாட்கள் பின்மாரி மழையின் காலம், ஓய்வு நாள், உபத்திரவ காலம், மூணு ஒரே காலம்தான். பின்மாரி மழையும் ஓய்வு நாளில் தான் வரும், அதே மாதிரி ஓய்வு நாளும் பின்மாரி மழையும் உபத்திரவ காலத்தில் தான் நடக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உபத்திரவ காலம் வேற, பின்மாறி மழை வேற, அப்புறம் ஓய்வு நாள் வேறன்னு. ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் போது 7 வருஷம் உபத்திரவ காலத்தோட தான் ஓய்வு நாளை ஆரம்பிக்குது. அதனால இந்த நாளில் சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்க. அப்படின்னா எழுத்தின்படி மரணம் அடைகிறதா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய நாட்களில் இருக்கிற மரணமாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் நடக்காதபடி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா இதுக்கு முன்னால் மறித்தவன் எல்லாம் பாக்கியவான்கள். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஒன்னா நீ தேவனுடைய ஆவியில் மனம் திரும்பி நற்கிரியை செய்ய, இல்லையா உனக்கு மகா கொடிய உபத்திரவம் தான். 22வது வசனம், அந்த தேவன் நியமித்த நாட்களை அது முழுவதும் நிறைவேற்றுவார். ஆனால் அது என்ன குறைக்கப்படணும்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிறது. சரி, இப்போ என்னவா இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கும் மனம் திரும்புங்கள், அப்புறம் வேற என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம், அதனால் மனம் திரும்பங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள்னு சொல்லணும், என்ன சமயமாக இருக்குதுன்னு சொல்லணும். இல்லை, என்ன சொன்னு கேட்டீங்கன்னா மற்ற 24வது அதிகாரம் 1-2, எதனால அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு ஆண்டவர் கட்டளை போட்டார்? ஆண்டவர் தான் கட்டினார். சாலமன் ராஜா வச்சு ஆண்டவர் கட்டினார். திரும்பியும் நெகேமியா வந்து அதை புதுப்பித்து எடுத்து கட்டினான். இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தேவாலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போறாரு. ஆலயத்திலையும் பழுது பார்த்து கட்டியிருக்கான், காம்பவுண்டும் கட்டியிருக்கான், எல்லாமே கட்டியிருக்கான். அப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு போறாரு, போகும்போது ஏன் இடிக்கிறது கட்டளை போட்டு போறாரு? இல்லையா, அது காரணம் ஒன்றும் இங்கே சொல்லலையே பைபிள். அதுக்கு ஆதாரமாக ஏதாவது நம்மளுக்கு வசனம் எடுக்கணும்ல. அதுக்கு சமரியா மலையில் ஒரு ஆலயம் இருந்தது, அங்கே போய் எல்லாம் ஆராய்ச்சிட்டு இருக்காங்களே. இது எருசலேம் இருக்கிற ஆலயம். சாலமோன் 2 தேவாலயத்தை கட்டினான். அப்போ இருக்கிறது ஒரு காரணம் வேணும்ல. அது கரெக்டு, ஆனால் அதுக்கு நம்முடைய சரீரத்துக்கு வரும்ல. நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறார்ல. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படிங்குறது. அப்படின்னா நாமளும் தேவனுடைய ஆலயம் தானே. இயேசு கிறிஸ்து அதுக்கு மாதிரியாக இருந்தார். 3 நாளில் சிலுவையில் அடிக்கும்போது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் நான் கட்டுவேன்னு சொன்னார். அப்போ நாமளும் தேவனுடைய ஆலயம் தானே. ஆனால் ஏன் தேவனுடைய ஆலயத்தை இடிக்கும்படி அவர் கட்டளை கொடுத்தார்? மனம் திரும்பாத ஒரு காரணம், வேற காரணங்கள் இருக்கிறது. ஆலயத்தை பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து இடிக்கிறதுக்கு கட்டளை கொடுக்கும்போது ஏதோ காரணம் இருக்கணும்ல. காரணம் இல்லாமல் சும்மா கட்டளை கொடுப்பாரா? இயேசு கிறிஸ்து கடைசியாக தேவாலயத்துக்கு போய் என்ன பண்ணார்? ஆ வியாபாரியும் அடிச்சு துரத்துனாரு, துரத்திட்டு கடைசியாக வந்தது
தான்
ஆக்காதீங்கன்ட்டாரு. அப்போ எழுத்தின்படியும் தேவாலயத்தில் இன்னைக்கு கள்ளர் கொகை ஆயிருக்குது. அப்படின்னா கிறிஸ்தவ சமுதாயத்தில் எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா சபையை வச்சு தான் எல்லாமே கள்ளர் கொகையாக நடக்குது. சபையில் தான் வேற சொல்லி தான் காசை வாங்கி அதை கட்டணும் இதை கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சபையில் தான் அந்த எல்லா காரியம் நடக்குது. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் கள்ளர் கொகை எது, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயமும் கள்ளர் கொகை தான். அன்னைக்கு எப்படி வந்து அடித்து துரத்துனாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கள்ளர் குகையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அடித்து ஓட்டுறார். அப்போ தேவனுடைய ஆலயம் கள்ளர் குகை ஆக்கப்பட்டதுனால அதை இடிக்கிறது கட்டளை கொடுத்தார். அதே மாதிரி இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றி இருக்கிற எல்லாருடைய இருதயமும் என்னவாக இருக்குது, கள்ளர் குகையாயிருக்கு. அதனால் ஆண்டவர் இதை பிரசங்கம் பண்ணும்படி அறிவிக்கிறார். அப்படின்னா மத்தேயு 24:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆ போதும் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு தானியல் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கா நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கன்ட்டு. அப்போ தானியல் தீர்க்க தரிசனத்தில் பாலாக்கு மறுபெயர்ப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசித்து பார்த்தவனுக்கு தெரியும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது அங்கே பாலாக்கு மறுவறுப்பை ஜனங்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் பாலாக்கு மறுவறுப்பு நிறுத்தி இருக்கிறதுனால அதை ஆண்டவர் இடிக்கிறதற்காக கட்டளை கொடுத்துட்டார். அதான் நற்செய்தி. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திலே அல்லது பரிசுத்த ஸ்தலத்திலே பாலாக்கு மறுவறுப்பு நின்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் போய் யாரும் ஏமாந்துட வேண்டாம், வஞ்சிக்கப்பட வேண்டாம். அல்லது தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டு இருக்கிறது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ இன்றைக்கி சபையில் போய் கிறிஸ்தவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லிட்டு பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டு இருக்கிறது, சபையிலே நின்று கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலேயும் பாலாக்கு மறுவறுப்பு அல்லது தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் நின்று கொண்டு இருக்கிறதுனா யாராவது ஒத்துக்குவாங்களா சொல்லுங்கள், யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஆகுது. அதனால தான் அனைவரும் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், சகோதரால் பாய்க்கப்படுவீர்கள், உங்களை கொலை செய்வாங்க, இன்னாமத்து நிமித்தம் சகல ஜனங்களால் பாய்க்கப்படுவீர்கள் சொன்னதனுடைய காரணமே அதுதான். இசைகள் 14:1-5 முகத்துக்கு எதிராக, தங்கள் முகத்துக்கு எதிராக இடிக்கிறதுக்கு அன்னைக்கு கட்டளை போட்டார். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களையும் கொலைக்காக நியமிக்கப்பட்ட ஆடுகள், புறஜாதியெல்லாம் சீக்கிரம் ரசிக்கப்பட்டுருவான். கிறிஸ்தவனை வந்து மனம் திருப்புறதுன்னா முடியவே முடியாது. கிறிஸ்தவங்கள் இருந்துதான் ஆண்டவர் 144,000 பேர் எடுக்கிறார். ஆனால் இந்த 144,000 பேர் பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் யாரா இருக்கும் எடுக்கிறாரு? ஆமா, இந்துக்கள் இருந்து வந்தாங்கன்னா இப்ப இந்துக்கள் வந்தவங்க தான். ஆனால் இப்போ நாம் வந்து யார்? கிறிஸ்தவங்க. அப்போ கிறிஸ்தவங்க நம்ம எல்லாம் உலகம் முழுவதும் 144,000 பேர் தான் இருக்கிறோமா? ஆமாம் வந்தாச்சு. ஆ கரெக்டு. ஆமாம் வந்திருக்கேன் கரெக்டு. ஆனால் தேவனுடைய பிரமாணத்தில் நினைச்சிருந்தா தானே 144,000 பேருக்குள்ள வர முடியும். அப்படி மாக்கி இருக்கிறவங்கலாம் அவ்வளோதான், ரிஜெக்டட். இல்லை எந்த கிறிஸ்தவன் பூர்வீகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, நேற்று மனம் திரும்பினாலும் சரி, இன்னைக்கு புதுசாக மனம் திரும்பணும், அனுதினம் மனம் திரும்பணும். ஆனால் மனம் திரும்பினா கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 144,000 பேருடைய வரிசையில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பாக்கி வந்து மனம் திரும்பி நற்கிரியை செஞ்சால் புறஜாதிகளுடைய பட்டியலில் நாமளும் போய் சேரலாம். இப்போ கிறிஸ்தவங்களாம் மாறிட்டோம். அப்போ கிறிஸ்தவங்களாம் மாறும்போது திரும்ப எதுக்கு இந்துக்களுடைய ஆச்சாரங்களையும் வழிபாடுகளையும் நாம் பின்பற்றுறோம்? அப்போ பின்பற்றினா இவன் கிறிஸ்தவனா ஜாதியா? உண்டாங்கட்ட ஏதோ ஒரு நினைச்சிருக்கணும். ஒன்னா கிறிஸ்தவனா இருக்கணும், இல்லைன்னா ஜாதியா இருக்கணும். ஆச்சாரம் செய்ய மாட்டானே அவன். ஜாதியினுடைய ஆண்டவர் சொல்லியிருக்குது என்னன்னா, புறஜாதியினுடைய எந்த ஆச்சாரத்தையும் பின்பற்றாதுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கிறிஸ்தவனா இருக்கிறவன் ஜாதியினுடைய எந்த ஆச்சாரத்தையும் பின்பற்றக்கூடாது. ஜாதிகள் செய்யற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. அப்போ கிறிஸ்தவன் செஞ்சானா இவன் கிறிஸ்தவன் சொல்றதா புறஜாதின்னு சொல்றதா? அவ்வளவுதான், ரெண்டாம் கட்டவன். அதனால ஆண்டவர் அப்படியே
தள்ளிடுறாரு.
இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. மனம் திரும்பு, இன்னைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் என்னைக்கு தள்ள மாட்டார், இன்னைக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு மனம் திரும்பு, இன்னைக்கு மனம் திரும்பினா ரசிப்பு உண்டு. யாராக இருந்தாலும் சரி, மரண வரைக்கும் அவனுக்கு ரசிப்பு உண்டு. ஜாதியுடைய ஆசரிப்பு விட்டு வெளியே வா. கிறிஸ்தவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அந்த பாஸ்ட் இப்படி பண்ணுறாரு, இந்த பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது. வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற பிரமாணங்கள் நம்மகிட்ட இருக்குதா? அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. பைபிளை வச்சு தான் ஆண்டவர் நியாயத்தை இருக்கிறாரு. அதனால் ஜாதியுடைய ஆசரிப்பு விட்டு வந்த ஜாதியுடைய காரியங்கள் நம்மகிட்ட இருக்குதா? அதையே தூக்கி நாம் போடுறோம். போட்டோம்னா மனம் திரும்பி நற்கிரியல் செஞ்சால் போதும், நம்மளுக்கு இன்றைக்கு ரசிப்பு இருக்கு. அக்னி நேரம். ஆமாம், பைபிள். ஆமாம், பைபிள் ஆதாரம் இல்லாததான் செய்யக்கூடாது. ஆமாம், இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே விக்கிர ஆராதனை தான் பண்ணுது. நாம் சொல்கிறோம் ஆர்சிக்காரங்க விக்கிர ஆராதனை பண்ணுறாங்கன்ட்டு. எபேசியர் 5:6 அஞ்சிலிருந்து 5 ஒரு 13 வரைக்கும் படிக்க. அவ்வளவுதான், மனம் திரும்பி மன ஆவியில மனம் திரும்பி இருக்கான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா, அவனுடைய இருதயத்தில் பொருளாசியாகிய விக்கிரகம் இருந்ததுன்னா அவனை தூக்கி ஆண்டவர் வெளியே போட்டுடுறாரு. நான் ஜாதி ஆச்சரிப்பெல்லாம் எதுவுமே நான் பண்ணுறதில்லை, நான் முழுவதும் அப்படி இருக்கேன் அப்படின்னா, பொருளாசைங்கிற ஒரு விக்கிரகம் அவனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவனை பல்லவ ராஜ்யத்திலிருந்து வெளியே தூக்கி தள்ளிடுறாரு. தேவையில்லை, வேண்டாம். கிறிஸ்தவ சமுதாயமே இன்றைக்கி விக்கிரக ஆராதனை தான் செய்யுது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலே பாழாக்கும் மறுவறுப்பு நின்று கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் ஆராதனை பண்ணுறீங்க. தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதை விட்டு மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறது தான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இது இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்கிட்ட சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதனால தான் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பயிக்கப்படுவீர்கள் சொல்றது. இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இயேசு கிறிஸ்த பிரசங்கம் பண்ணியிருக்காரு, மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டாரு. தேவனுடைய ஆலயத்தை விட்டு போகையில் இதை சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் ஆலயத்தை விட்டு போனாரு? அங்கே பாழாக்கு மறுவறுப்பு அல்லது தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கும் விக்கிரகத்தை அங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். ஏன் போனார்னா, கரெக்டாக ஒரு வசனம் இருக்கு, எசேக்கியேல் 8:8. போதும். அப்ப தேவனை பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் போக பண்ணும்படியாக செய்திருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். தேவனுடைய ஆலயத்திலே நிற்கிது, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலே நிற்கிது. அதனால் உடனே மனம் திருப்பணும். இல்லைன்னா கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும். நான் எழுத்தின்படி தேவாலயம் கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும். அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் இன்னைக்கு இருக்கிற சபைகளில் உபதேசத்தின் மேல் உபதேசம் இல்லாமல் எல்லா மணலின் மேல் கட்டப்பட்ட மாளிகை தரமட்டமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் இருதயத்தில் வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாகும். கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும். மனுஷனுடைய எல்லா சிந்தனைக்கு அப்பாற்பட்டு மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே விக்கிரகம் நின்று கொண்டு இருக்கிறது. அதனால் நீ என்ன பண்ணுங்க, பைபிள் வாசிக்கிறியா சிந்தி, மேல் வீட்டில் இருக்கிறியா கீழே இறங்காத, வயலில் இருக்கிறியா திரும்பி வராத, அடுத்தவனை போய் மனம் திருப்புன்னு நினைக்கிறியா முதல்ல நீ மனம் திருப்பு. இப்படின்னு சொன்னால் ஊழியக்காரனுக்கு கோபம் வரும், பாஸ்டருக்கும் கோபம் வரும், சபையை வச்சு நடத்திட்டு அதில் ஆதாயம் தேடிட்டு இருக்கானே அவனுக்கு கோபம் வரும், எல்லாத்துக்கும் கோபம் வரும். ஆனால் ஆண்டவர் இடிக்கிறது கட்டளை கொடுத்தது கட்டளை தான், அது மாற்றவே முடியாது. அப்போ இவையெல்லாம் சம்பவிக்கும், அப்பொழுது முடிவு வரும். மூணு காரியத்துக்கு முடிவு வரும். கல்லின் மேல் எது கடைப்பிடிக்க உங்களுக்கு எல்லாம் ஜாதிக்கு தான், எல்லாம் ஜாதிக்கு தான். அவங்க என்ன பேருங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம், ஆண்டவர் தான் கொடுப்பாரு. நம்ம பேர் கொடுக்க வேண்டாம், நம்ம பேர் கொடுத்து அவங்கள அடையாளம் பார்த்து நம்ம எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் செய்யலை, அவ்வளோதான். எந்த லிஸ்ட்லையும் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. யார் அவனை லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு சொன்னது? என்ன சொல்ல வேண்டாம், நாங்கள் மனுஷன்னு சொல்லுங்க. இப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்த்த போகிறீங்க, அப்பா பேர் சேர்த்துறது அம்மா பேர் சேர்த்துறதானா, யார் பேர் சேர்த்துறது? யா எந்த பேரும் சேர்த்த வேண்டாம்னு சொன்னால் யார் சொன்னது? ஒத்துக்க மாட்டாங்க. அரசாங்கத்தில் குழந்தை தொட்டில் குழந்தை இருக்குது, அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறாங்க, யார் இப்போ அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு போடுவாங்க? அவ்வளோதான். நம்ம காப்பாளர்னு நம்மளுக்கு யார் காப்பாளர்? ஆண்டவர் தான் காப்பாளர். செஞ்சா செஞ்சுட்டு போ, அது உன்னுடைய இஷ்டம். என்னுடைய இது நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை மாற்ற மாட்டேன் நான். சமுதாயத்தில் நீங்க மனுஷன் சொல்லுங்க, மனுஷனா வாழுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க என்ன கேள்வி கேட்கறேன்னு எனக்கு புரிஞ்சுது. மதங்களை வந்து இங்கே பாருங்க, மதங்களை வந்து மனுஷன் உண்டாக்குறது, ஆண்டவர் மதத்தை உண்டாக்கல, மனுஷனை உண்டாக்கிட்டுது. நான் எந்த மதத்திலேருந்தே நான் சொல்லலாம், ஸ்கூலில் போடும்போது எந்த மதம்னு கேட்பான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் எந்த மதத்தை எழுதுவான், அதே மாதிரி தான் நான் எதுலேயும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான். யார் என்ன கேட்கறது? ஆமாம் நிறைய பேர் அப்படி எழுதுறவங்க இருக்காங்களே, எந்த ஜாதி இல்லைன்னு நம்ம எழுதிக்கலாம், அது நம்முடைய உரிமை. இந்த ஜாதின்னு சொல்லி எழுதுன்னு கட்டாயம்னு அரசாங்கம் கேட்கலையே, நான் எந்த ஜாதி இல்லைன்னு சொல்லி எழுதிக்கலாமே? இல்லைப்பா, நீ ஏதோ ஒரு ஜாதியாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, எந்த ஜாதி இல்லை, எனக்கு எந்த ஜாதியும் போட வேண்டாம், எந்த மதமும் இல்லை, அதான் மனுஷன். அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஓட்டே இருக்குது, ஓட்டே நான் யாருக்கும் போட முடியலன்னு சொன்னால் அரசாங்கம் ஒன்றும் பண்ணுறது இல்லையே. நான் யாருக்கும் ஓட்டு போட விரும்பல அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக பட்டன் வச்சுருக்கலாம். தாய் தாய்ப்பும் சொல்லிக்கலாம், மதம் ஜாதி
கேட்குறான்,
அது வந்து அது கட்டாயத்துக்கு படிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஆதி திராவிடம் அப்படி இப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன வச்சுட்ருக்குறான், அதான் கேள்வி. இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேற, நம்ம வாழ்க்கைக்கு என்ன இப்போ, அதான் பிரச்சனை. கேட்டு போகிறாங்க, நம்ம எப்படி நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்துவாக இருக்கும்போது பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துருக்குறீங்க, இப்போ கிறிஸ்தவனாக மாறிட்டீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி, அது இப்போ சேர்த்தாச்சு, இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தானே மற்றவங்களுக்கு நம்ம அடையாளத்தை சொல்லணும். எழுதா எழுத்துட்டு போட்டு நம்மளுக்கு என்ன, அதை பற்றி நான் வாழ்கிறது வந்து வேறு வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துக்கலாமே? எழுதுனதுனால அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்குதா? மனம் திரும்பினதுனால என்ன அர்த்தம்? மனசே திரும்பியாச்சு, அப்படி எல்லாத்தையும் வேறவங்க மாற்றிக்கிறேன் நாம. வாழ்க்கை முறை மாறதுக்கு எப்படி? மனம் திரும்பினா எல்லாமே சரியாகும், மனம் திரும்பலைன்னா திருப்பி பழசிக்காத ஓடிட்டுருக்கோம். அதனால் தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லக்கூடிய ஒரு இது நம்மளுக்கு இருக்காது. கிறிஸ்தவனா ஏழு சபைக்குள்ள இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஏழு சபையை விட்டு வெளியே வந்துட்டானா அவன் வந்து கிறிஸ்தவன் சொல்ல மாட்டான். கிறிஸ்தவனா என்ன சபைன்னு கேட்பான், உடனே அவன் சொல்லுவான், ஆனால் அடுத்த சபைன்னு என்னன்னு கேட்பான், உடனே நம்ம அவனை விக்கிரகாரம் ஆரம்பம். அப்போ ஏன் உங்களுக்குள்ள இந்த பிரிவு இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு பைபிளில் ஆதாரம் இல்லை. அப்போ ஒருத்தன் எப்படி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான்? அப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும்போது ஒருத்தனை வந்து மனம் திருப்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிறிஸ்தவனாக இல்லாமல் இருந்து நீங்கள் வேதத்தை படித்து ஒரு ஆளை மனம் திருப்பணும்னு நினைக்கல, சீக்கிரம் மனம் திருப்பிடுவான். ஏன்னா அந்த சபைகள் வந்து மனசை உருவாக்குனது, ஆண்டவர் உருவாக்கலை. சோத்திரம். அதனால் பாலாக்கும் அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்படும், அப்பொழுதும் முடிவு பெறும். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்.